अज्ञान तिमिरांधस्य निनांजन चला गया सत्सुरो मिलितमेन तस्मै श्री गुरुवे नमः। नमः ओम विष्णुपादाय कृष्णप्रष्टाय भूतले श्रीमदे भक्तिवेदांत स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य अतिशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा। सो கடந்த சில தினங்களா வந்து நம்ம பகவத்கீதை முதலாவது அத்தியாயத்தில் உள்ள ஸ்லோகங்களை படிச்சுட்டு இருந்தோம். இந்த பகவத்கீதை முதலாவது அத்தியாயத்தில் நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு பார்த்தா, முதலாவது அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, அர்ஜுனன் என்ன சொல்கிறார், அவங்களுக்குள்ள அந்த உரையாடல் என்ன நடந்தது, அதில் வந்து பிரபுபாருடைய பொருளுரை எவ்வளோ முக்கியமாக இருந்தது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். அது சம்மந்தமாக நிறைய உதாரணங்கள் வந்து சாஸ்திரங்கள் புராணங்கள்லேருந்து எடுத்து பார்த்தோம். ஸோ பகவத்கீதை முதலாவது அத்தியாயத்தோடைய நோக்கம் வந்து என்னவா இருக்குன்னா, நம்ம வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சரணடையணும், கிருஷ்ணரை சரணடைந்தால் என்னாகும், கிருஷ்ணரை சரணடையாவிட்டால் என்னாகும், ரெண்டு விஷயம் இருக்குது. ஸோ கிருஷ்ணரை சரணடைகிறவங்க எல்லா விதமான துன்பங்கள்லேருந்து காப்பாற்றப்படுவாங்க. இப்போ அர்ஜுனன் வந்து கிருஷ்ணா என் கூட இருந்தால் போதும், இந்த யுத்தத்தில் வந்து அவருடைய படைகளை காட்டிலும் கிருஷ்ணர் தன் கூட இருந்தாலே போதும், தனக்கு வெற்றியோ தோல்வியோ பகவான் கிருஷ்ணர் வந்து தன் கூட இருந்தால் போதும் அப்படின்னு விரும்பினார். ஆனால் துரியோதனன் வந்து பௌதிக கணக்கீட்டின்படி பகவானுடைய படைகள் வேணும்னு நினச்சார். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, துரியோதனன் வந்து கிருஷ்ணாவை சரணடையலை. ஸோ கிருஷ்ணாவை சரணடையாததுனால துரியோதனுக்கு தரப்பில் நிறைய படைகள் இருந்தால் கூட அவர் வந்து இறுதியில் தோல்வியடைந்தார், மரணத்தை தழுவினார். ஸோ அதனால் யார் ஒருத்தர் வந்து கிருஷ்ணாவை சரணடைகிறாங்களோ அவங்க வந்து முழுவதும் பகவானால் பாதுகாக்கப்படுவாங்க. கிருஷ்ணரை சரணடையாதவங்க வாழ்க்கையில் வந்து தோல்வி, வறுமை, கஷ்டம், துன்பம், எல்லா விதமான தொந்தரவுகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும். நிம்மதியாகவே வாழ முடியாது, அவங்களால சந்தோஷமாகவே வாழ முடியாது. அது மட்டும் இல்லை, இறுதியில் வந்து அவங்க நரக வாழ்க்கையை நோக்கி அழைத்து செல்லப்படுவாங்க. அதனால் பகவத்கீதையுடைய ஒட்டுமொத்தமான நோக்கமே அதுதான், கிருஷ்ணாவை சரணடைந்து அவருக்கு பக்தி தோண்டி செய்கிறது மூலமாக நம்முடைய இழந்த வாழ்க்கையான மீண்டும் நம்ம கிருஷ்ணாவுடைய உலகத்தில் போய் அவரோட சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ இப்படி பகவத்கீதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாஸ்திரம். இது வந்து மகாபாரதம் வந்து ஐந்தாவது வேதம்னு சொல்கிறாங்க. அந்த ஐந்தாவது வேதத்தில் வந்து பகவான் வந்து முக்கியமாக மகாபாரத யுத்தம் தொடங்கிறதுக்கு முன்னாடி பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். ஸோ அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறது மூலமாக பகவத்கீதையில் வந்து கிருஷ்ணா வந்து நிறைய ஆன்மீக தத்துவங்களை நமக்கு போதிக்கிறார். அதனால் கீதை பகவத்கீதை வந்து யார் ஒருத்தர் வந்து ஸ்ரத்தையோடு படிக்கிறாங்களோ கேட்குறாங்களோ அவங்க வந்து எல்லா விதமான பாவங்கள்லேருந்து விடுபடுவாங்க, அவங்க வந்து பகவானுடைய முழு ஆசீர்வாதத்தை பெறுவாங்க, அவங்க ஆன்மீக தத்துவங்களில் தெளிவாக தெரிஞ்சுட்டு அவங்க பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடைவாங்க. ஸோ இது வந்து கீதா மகாத்மியம். கீதா மகாத்மியத்தில் வந்து பகவத்கீதையுடைய மகிமைகளை வந்து ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்காங்க ஒரு அத்தியாயத்தில் பத்ம புராணத்தில். ஸோ பத்ம புராணத்தில் வந்து சிவபெருமானும் பார்வதி தேவியும் நிறைய கலந்து பேசிக்கிறாங்க, கலந்துரையாடல். பார்வதி தேவி கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க, சிவபெருமான் வந்து பதில் சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ வீட்டில் எப்படி கணவன் மனைவி ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க இல்லையா, மனைவிக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை வந்து கணவர் தீர்த்து வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்வதி தேவியும் சிவபெருமானும் நீண்ட நேரம் ஆன்மீக உரையாடல்கள் நிகழ்த்துவாங்க. எப்போவுமே சிவபெருமான் வந்து பகவானுடைய லீலைகள், அவருடைய கல்யாண குணங்கள், அவருடைய தெய்வீமான குணங்களை பற்றி வர்ணிக்கிறாரு. அப்போது பார்வதி தேவியும் அதை கேட்டு ரொம்ப ஆனந்தம் அடைகிறாங்க. அப்போது பார்வதி தேவி ஒரு நாள் சிவபெருமான இடத்துல கேட்குறாங்க, பிரபு நீங்கள் வந்து நிறைய சாஸ்திரங்களை பற்றி சொல்லியிருக்கீங்க, நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லி கொடுக்குறீங்க, நிறைய தத்துவங்களை பற்றி சொல்கிறீங்க, பகவத்கீதையை வந்து ரொம்ப அழகாக எனக்கு நீங்கள் சொன்னீங்க, ஆனால் நான் மேலும் பகவத்கீதையுடைய மகிமைகள், பகவத்கீதையுள்ள விஷயங்களை வந்து இன்னும் நிறையா நான் கேட்க விரும்புகிறேன், மேலும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு பார்வதி தேவி சிவபெருமான் இடத்துல கேட்குறாங்க. ஸோ இதுதான் வந்து கிருஷ்ண பக்தருடைய தெய்வீகமான குணம், கிருஷ்ண பக்தருடைய மனோநிலை. ஸோ ஒருத்தர் வந்து எந்த அளவுக்கு கிருஷ்ணாவுடைய லீலைகளை கேட்க ஆர்வமாக இருக்காங்களோ அந்தளவுக்கு அவங்க பக்தி தோண்டில் முதல் நிலையில் இருக்காங்கன்னு அர்த்தம். கிருஷ்ணா வந்து அர்ஜுனன்ட்டத்துடைய வைபவங்களை சொல்லும்போது பகவத்கீதையில் பத்தாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணத்துடைய வைபவங்களை சொல்கிறார். அப்போ அர்ஜுனன் கேட்குறாரு, விஸ்தேராத்மனா தியோகம் விபூதிம்ச ஜனார்தனா பூய கதைய திருப்தி சின்வதோ நாஸ்திமே அமிர்தம். கிருஷ்ணா உங்கள் வைபவங்களை வந்து திரும்ப திரும்ப சொல்லுங்கள், எனக்கு கேட்டுகிட்டே இருக்கணும் போல் இருக்குது, ஏன்னா இதுக்கு அமிர்தம் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அர்ஜுனன் மாதிரி பக்தர்கள், பார்வதி தேவி மாதிரி தெய்வீகமான நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள், சிவபெருமான் இவங்க எல்லாருமே வந்து எப்பவுமே கிருஷ்ணனுடைய லீலைகளை கேட்கறதுல சொல்றதுல மூழ்கி இருக்காங்க. இதுதான் கிருஷ்ணரும் பகவத்கீதையில உறுதிப்படுத்துறார் 10வது அத்தியாயத்துல, மச்சித்தா மத்கத பிராணஹா போதையந்த பரஸ்பரம் கதையன் தஷ்யமான் வித்தம் துஷ்யந்திச்சா ரமந்திச்சா. சொல்றவங்க கேட்கறவங்க ரெண்டு பேருக்குமே வந்து சந்தோஷம் தரக்கூடிய மச்சித்தா கிருஷ்ணா சொல்ற என்னுடைய சிந்தனையில, மத்கதா என்னுடைய கதைகளை பேசிட்டு எப்பவுமே வந்து பக்தர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உபதேசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதனால சொல்றவங்க கேட்கறவங்க ரெண்டு பேருமே மகிழ்ச்சி அடைகிறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதனால சிவபெருமானுக்கு வந்து கிருஷ்ணாவுடைய வைபவங்களை சொல்றதுல ரொம்ப திருப்தி அடைகிறாரு, ரொம்ப ஆனந்தம் அடைகிறாரு. பார்வதி தேவி கிருஷ்ணாவுடைய லீலைகளை கேட்கறதுல பேரானந்தம் அடைகிறாங்க. ஸோ இப்படி பார்வதி தேவி கேட்கும்போது சிவபெருமான் ரொம்ப சந்தோஷமா கிருஷ்ணனுடைய வைபவங்களை பத்தி சொல்றாரு, பகவத்கீதையுடைய மகிமைகளை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸோ சிவபெருமான் சொல்றார், ஒரு தடவை கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், அவர் என்னுடைய வழிபாட்டுக்குரிய பகவான், அவர் நான் எப்போவுமே அவரை தியானம் பண்ணிட்டு இருக்கேன், அவருடைய லீலைகள் அவருடைய மகிமைகளை எப்போவுமே நான் சிந்திச்சுட்டே இருக்கேன். அவர் வந்து ஒரு சமயம் அந்த ஷாமசுந்தர் மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறத்தை உடையவர், தாமரை இதழ்கள் போன்ற கண்களை உடையவர், மஞ்சள் நிற பீதாம்பர வஸ்திரம் அணிஞ்சிருப்பவர். அப்புறம் அந்த அழகான அந்த ஷாமசுந்தரர் வந்து ஒரு தடவை முரா அப்படிங்கிற அசுரனை வதம் செய்தார். முராங்கிற அசுரனை வதம் செய்ததுனால அவருக்கு முராரிங்கிற திருநாமம். ஸோ அப்படி முராரி தன்னுடைய நித்தியமான மனைவியான லக்ஷ்மி தேவியோட வைகுண்டத்தில் இருக்கும்பொழுது ஒரு நாள் லக்ஷ்மி தேவி கேட்குறாங்க பகவான் இடத்துல, பகவானே பிரபு நீங்கள் ஏன் இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற மாதிரி, ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு, என்னமோ சிந்தனையில் இருக்கீங்க, என்னமோ சோர்வாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு லக்ஷ்மி தேவி பகவான் இடத்துல கேட்குறாங்க. அப்போ பகவான் சொல்கிறாரு, இல்லை இல்லை எனக்கு சோர்வு இதெல்லாம் எனக்கு ஒன்றும் டல்லாலாம் இல்லை, நான் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கேன், ஆனால் நான் ரொம்ப சிந்திச்சுட்டு இருக்கேன், என்னுடைய சக்திகள் எவ்வளோ அற்புதமாக செயல்படுது, இந்த பௌதிக பிரபஞ்சம் எப்படி இயங்கிட்டு இருக்கு, எப்படியெல்லாம் என்னுடைய சக்திகளுடைய மகிமைகள் அது எப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்குங்கிறத நினச்சி நான் அதை பற்றி சிந்திச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணா வந்து லக்ஷ்மிகிட்ட சொல்கிறாங்க. தென் லக்ஷ்மி தேவி கேட்குறாங்க, நான் மேலும் உங்கள் சக்திகளை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், அது எப்படி உங்கள் சக்திகள் எப்படி இயங்குது, அதனுடைய மகிமை என்னது, அது குறித்து பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்கு, அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, உங்கள் சக்திகளை எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கிறது, அதை அது சம்பந்தம் பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி தேவி வந்து பகவான் இடத்துல கேட்குறாங்க. தென் பகவான் சொல்கிறாரு, பகவத்கீதை வந்து முதல் ஐந்து அத்தியாயங்களுடைய ஐந்து தலைகள், இந்த முதல் ஐந்து அத்தியாயம் என்னுடைய ஐந்து சிரசுக்கு ஐந்து தலைகளுக்கு சமம். அப்புறம் அடுத்த மீதி ஐந்து அத்தியாயங்கள் வந்து என்னுடைய 10 கரங்களுக்கு சமம். அப்புறம் 16வது அத்தியாயம் என்னுடைய நாபி என்னுடைய வயிற்றுக்கு சமம். அதுக்கப்புறம் 17, 18 இறுதியான இந்த 2 அத்தியாயங்கள் என்னுடைய தாமரை திருப்பாதங்கள் அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணா. ஸோ இந்த 18 அத்தியாயங்களுடைய இந்த கிருஷ்ணாவுக்கும் இந்த பகவத்கீதைக்கும் வித்தியாசம் இல்லை. கிருஷ்ணா சொல்கிறார், எனக்கும் பகவத்கீதைக்கும் வித்தியாசம் இல்லை. யார் ஒருத்தர் வந்து இந்த மகிமைகளை தெரிஞ்சுக்கிறாங்களோ, இந்த முதல் 5 அத்தியாயம் என்னுடைய தலையாகவும், மீதியுள்ள 5 அத்தியாயம் என்னுடைய 10 கரங்களாகவும், 16வது அத்தியாயம் என்னுடைய வயிறாகவும், 17, 18 அத்தியாயம் என்னுடைய தாமரை திருப்பாதங்களாகவும் யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க திரும்பவும் இந்த ஜட உலகத்தில் பிறக்க மாட்டாங்க, அவங்க எல்லா பாவகாரிகளும் விடுபடுறாங்க அப்படின்னு கிருஷ்ணா வந்து இந்த 18 அத்தியாயங்களுடைய மகிமையை சொல்கிறார். அதுக்கப்புறம் கிருஷ்ணா மேலும் என்ன சொல்கிறாருன்னா, ஈவன் பகவத்கீதையில் யாராவது ஒரு அத்தியாயம் படிக்கிறாங்க, இல்லை ஒரு ஸ்லோகம் படிக்கிறாங்க, இல்லை பாதி ஸ்லோகம் படிக்கிறாங்க, இல்லை கால்வாசி ஸ்லோகம் தான் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து எல்லா விதமான பாவங்களிலிருந்து விடுபட்டு என்னுடைய தூய்மையான பக்தி தோண்டை அடைந்து என்னுடைய உலகத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வந்து சுஷர்மா எப்படி என்னை அடைந்தாரோ அதே போல் அவங்களும் எல்லா விதமான பாவங்களிலிருந்து விடுபட்டு என்னை அடைவாங்க அப்படின்னு பகவான் வந்து லக்ஷ்மி இடத்துல சொல்கிறாங்க. தென் லக்ஷ்மி தேவி கேட்குறாங்க, சுஷர்மாவா, அவர் யார், அவர் என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணி உங்களுடைய சேவையில் என்ன பண்ணார், அப்படி அவர் எப்படி உங்களை அடைந்தார், அது நான் மேலும் தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன், விருப்பப்படுறேன். ஸோ தயவுசெய்து எனக்கு மேலும் அந்த சுஷர்மாவை பற்றி சொல்லுங்கள், அவங்க என்ன பண்ணாங்கங்கிறது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி தேவி வந்து பகவான் இடத்துல கேட்குறாங்க. தென் பகவான் வந்து அந்த அற்புதமான லீலையை வந்து வர்ணிக்கிறார். சுஷர்மா அப்படின்னு ஒரு பிராமணர் இருந்தார். சுஷர்மாங்கிற பிராமணர் வந்து மிக உயர்ந்த குலமான பிராமண குலத்தில் பிறந்திருந்தாலும் அவர் வந்து நிறைய பாவகாரங்கள் செய்தார். மது அருந்துதல், மாமிசம் உண்ணுதல், தகாத உறவு செய்தல், சூதாடுதல், இப்படி எல்லா பாவகாரங்களும் செய்தார். ரொம்ப கீழ்த்தரமான, அவர் பிராமண குலத்தில் பிறந்திருந்தாலும் ரொம்ப மோசமான ஒரு கீழ்த்தரமான ஒரு துராத்மாவாக, ரொம்ப கீழ்த்தரமான ஒரு ஆத்மாவாக வாழ்ந்திருந்தார்.
இப்படி அவர் நிறைய பாவங்கள் செய்ததுனால அவர் அந்த உடலை விட்ட உடனே அவருக்கு என்ன ஆச்சுன்னா, யமலோகத்தில் பயங்கரமான தண்டனைகள்லாம் கொடுக்கப்பட்டு அவர் செய்த ஒவ்வொரு தவறுக்கும் தண்டனைகள் கொடுக்கப்பட்டு இறுதியில் அவருக்கு வந்து ஒரு எருது காளையோட உடல் கொடுக்கப்பட்டது. அவர் அந்த ஆத்மா அந்த உடலை விட்டோடனே, அந்த பிராமண உடலை விட்டோடனே அந்த ஆத்மா வந்து யமலோகத்தில் போய் தண்டனைகள்லாம் அனுபவிச்சு அதுக்கப்புறம் யம தர்மர் வந்து அவருக்கு ஒரு எருதுவோடைய உடல், ஒரு காளையோட உடல் கொடுக்குறார். அந்த காளையானது வந்து மிக கடினமாக உழைக்குது அவருடைய எஜமானனுக்காக, எஜமானனுக்காக கடினமாக உழைத்து நிறைய சுமைகள்லாம் சுமந்துட்டு போகுது, நிறைய ஜாமானுங்களாம் சுமந்துட்டு போகுது, நிறைய கஷ்டப்படுது. அப்படி ஒரு நாள் அந்த எஜமானன் அந்த காளை மேலே நிறைய சுமைகளை, நிறைய லோடு, நிறைய பொருட்களை வைக்கிறாரு. மிக கடினமான அந்த சுமைகளை தாங்க முடியல அன்றைக்கி அந்த காளையினால். ஸோ அதனால் என்ன ஆயிடுதுன்னா, அந்த காளை வந்து தன்னுடைய அந்த பாரம் தாங்க முடியாமல், அந்த லோடு, அந்த வெயிட்டு, அந்த இதோடைய பாரம் தாங்க முடியாமல் அந்த காளை தன்னுடைய உடலை விடுது, இறந்து போகுது. அந்த காளை இறந்த உடனே அந்த இடத்துல மிகப்பெரிய கூட்டம் சேருது. அந்த காளை உடலை விட்டோடனே அந்த ஊரில் உள்ளவங்களாம் அங்கே சேர்றாங்க. அந்த இடத்துல வந்தோடனே அங்கே ஒரு புண்ணியவான், ரொம்ப தர்மம் செய்கிற ஒரு நல்லவர், நல்ல மனுஷன், சாத்வீகனும் தெய்வீகமான குணம் உள்ள ஒரு நல்ல மனிதன் வந்து இந்த காளையை பார்க்குறாரு. அடடா, இது எவ்வளோ நல்லா உழைச்சின்னு இருந்தது, யாருக்கும் எந்த துன்பமும் கொடுக்கல, தன்னுடைய எஜமானனுக்கு ரொம்ப கைங்கரியம் சேவை பண்ணிட்டு இருந்தது, இப்படி இந்த காளை இறந்து போயிடுச்சு, அதனால இந்த காளை வந்து ஒரு நல்ல நிலை அடையணும், அதனால என்னுடைய தர்மம், நான் என்னென்ன தர்மம் செய்தனோ, என்னென்ன புண்ணியம் செய்தனோ அதெல்லாம் இந்த காளைக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ எப்போவுமே வந்து நல்லவங்க, தெய்வீகமான குணம் உள்ளவங்க, பக்தர்கள் அவங்கெல்லாம் வந்து மற்றவங்க மேலே ரொம்ப கருணை உள்ளவங்களாகவும், மற்றவருடைய நன்மைக்காகவும், மற்றவர்கள் வந்து அவங்களும் பகவானை அடையணும், அவங்களும் பக்தி தோண்டில் முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கருணை உள்ளவங்களாக இருப்பாங்க, நல்ல குணம் உள்ளவங்க. ஸோ இந்த நல்ல ஆத்மாவான இந்த நபர் வந்து அந்த தன்னுடைய புண்ணியத்தை அந்த காளைக்கு கொடுக்குறேன்னு சொன்னோடனே அந்த கூட்டத்தில் இருந்த மற்றவங்களும் அதனால் உற்சாகப்படுத்தப்பட்டாங்க. அவங்களும் பார்த்துட்டு, அடடா, இந்த இவர் வந்து இவ்வளோ கருணை உள்ளவராக இருக்காரு, அப்போ நம்மளும் வந்து நம்ம செய்த ஏதோ சின்ன சின்ன தர்ம காரியங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோமோ, புண்ணியங்கள்லாம் பண்ணியிருக்கோமோ அதையும் வந்து இந்த காளைக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களால முடிந்த தாங்கள் செய்த புண்ணியத்தோடைய பலனை வந்து அந்த காளைக்கு கொடுக்குறாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் வந்து ஒரு விலை மாது, ஒரு விலை மாது நின்றுட்டு இருந்தா, அவளும் சொல்கிறா, நான் என்னெல்லாம் புண்ணிய காரியங்களை சேர்த்து வச்சிருக்கணும் அதையும் நானும் இந்த காளைக்கு கொடுக்குறேன் அப்படிங்குன்னு அந்த விலை மாதுவும் சொல்கிறா. ஸோ விலை மாது வந்து உடலால் தவறு செய்திருந்தாலும் அவளும் சில புண்ணியகாரியங்கள் செய்திருந்தா, ஸோ அதோடைய பலன், ஏதோ நான் செய்த ஏதோ சில புண்ணியகாரியங்களுடைய பலனை வந்து நானும் இந்த காளை மாடுக்கு கொடுக்குறேன், அந்த எருதுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவளும் வந்து அந்த கூட்டத்தில் சொல்கிறான். இப்படி அந்த எருது உடல், அந்த காளை உடல்லேருந்து விடுபட்ட அந்த ஆத்மா வந்து யமலோகத்துக்கு அழைச்சி செல்லப்பட்டது. யமலோகத்தில் அழைச்சி செல்லப்பட்டோடனே அங்கே வந்து யமராஜா, யம தர்மராஜா வந்து அவருக்கு வந்து ஒரு பிராமணனுடைய உடல், அவர் வந்து அங்கே வந்து யமராஜ் சொல்கிறாரு, உனக்கு நான் ஒரு பிராமணனுடைய உடல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மிக உயர்ந்த நல்ல பிராமண குலத்தில் நல்ல ஒரு தர்மம், குல தர்மங்களை பின்பற்றக்கூடிய நல்ல குடும்பத்தில் உன்னை நான் வந்து பிறக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த ஆத்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த ஆத்மா கேட்டுது, அப்படி நான் என்ன புண்ணியம் செய்துட்டேன், இதுக்கு முன் ஜென்மத்தில் வந்து நான் நிறைய பாவம் செய்ததுனால தான் நீங்கள் வந்து எனக்கு ஒரு எருதோட உடலை கொடுத்தீங்க, இந்த எருதோட உடலை நான் என்ன பெரிய புண்ணியம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே யமராஜ் சொல்கிறாரு, இல்லை இல்லை, அந்த கூட்டத்தில் இருந்தவங்க வந்து நிறைய பேர் அவங்க புண்ணியங்களை உனக்கு கொடுத்துருக்காங்க, அதுலேயும் வந்து ஒரு விலை மாது வந்து தன்னுடைய புண்ணிய பலனை வந்து உனக்கு கொடுத்ததுனால, அந்த விலை மாதுடைய கருணையினால், அந்த விலை மாதுடைய கருணையினால உனக்கு வந்து அந்த தெய்வீகமான பிராமணனுடைய உடல் வந்து உனக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி அந்த விலை மாது எப்படி புண்ணியம் பண்ணியிருந்தாங்க, அப்படி என்ன புண்ணியம் அவங்க பண்ணாங்க, அது எனக்கு கொடுத்து எனக்கு அவங்களுடைய கருணையினால் நான் வந்து ஒரு பிராமண உடல் எடுத்திருக்கேன்னா நான் அவங்கள சந்திக்கணும் அப்படின்னு அவர் வந்து பூலோகத்தில் பிறந்து பிராமணனாக பிறந்த உடனே தோன்றினோடனே அந்த விலை மாதுவை தேடி வர்றார். பல இடங்களில் தேடிட்டு அந்த விலை மாது இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி வர்றார். ஏன்னா அவருக்கு வந்து பகவானுடைய கிருபையினால் முன்ஜென்மத்தில் உள்ள நினைவுகள் இருந்தது. அது வந்து ஆயிரத்தில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு இப்போ கூட நம்ம பார்க்கலாம், சிலர் வந்து நான் முன்ஜென்மத்தில் இன்னாருக்கு மகனாக பிறந்திருந்தேன், நான் இப்படியெல்லாம் இருந்தேன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி இந்த பிராமணருக்கு வந்து பகவானுடைய கிருபையினால் தான் முன்ஜென்மத்தில் என்னவாக இருந்தேங்கிற ஞாபகம்லாம் இருந்தது. அப்போ வந்து அவர் வந்து இந்த விலை மாது தேடி வந்தார், விலை மாது இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தார். அவங்ககிட்ட வந்து கேட்குறாரு, நீங்கள் வந்து அப்படி என்ன புண்ணியம் செய்தீங்க, என்ன தர்ம காரியங்கள் பண்ணீங்க, உங்களுடைய கருணையினால தான் எனக்கு பிராமணனுடைய உடல் கிடச்சிருக்கு, நான் இந்த மாதிரி ஒரு பிறவி எடுத்திருக்குன்னா அதுக்கு உங்களுடைய கருணை தான் காரணம், தயவுசெய்து எனக்கு நீங்கள் அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறார் அந்த விலை மாது இடத்துல. அப்போது அந்த விலை மாது சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் ஒரு கிளி வளர்க்குறேன், கிளி வளர்த்துட்டுருக்கேன், அந்த கிளி வந்து நிறைய ஸ்லோகங்கள்லாம் சொல்லும், அது சொல்ல சொல்ல நானும் கேட்டு கேட்டு அது கூட சேர்ந்து சொல்லுவேன். இதுதான் நான் வந்து அந்த ஸ்லோகங்களை, அந்த ஸ்லோகோட அர்த்தம்னு கூட எனக்கு தெரியாது, அதோட அர்த்தம் என்ன அது என்னது எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த கிளி சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை வந்து நானும் திருப்ப திருப்ப சொல்லிட்டு இருந்தேன். அதுதான் நான் செய்த புண்ணியம்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் அந்த புண்ணியத்தினால தான் உங்களுக்கு இது இந்த மாதிரி கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் வந்து கிளியை பார்க்குறாரு. அந்த கிளியை வந்து அவங்க வீட்டில் ஒரு கூண்டில் அந்த கிளி இருக்குது. தென் கிளிகிட்ட பார்த்து கேட்குறாரு, உனக்கு எப்படி இந்த ஸ்லோகம், என்ன ஸ்லோகம் சொன்ன நீ, அப்படி என்ன நீ அவங்களுக்கு சொல்லி கொடுத்த அப்படின்னு சொல்லும்போது அந்த கிளி வந்து அவங்க இடத்துல அந்த ரெண்டு பேர்கிட்டையும் பேசுகிறாங்க. நானும் முன் ஜென்மத்தில் வந்து ஒரு பிராமணனாக பிறந்திருந்தேன். ஒரு பிராமண குலத்தில் பிறந்திருந்து பிராமணனுக்கு உண்டான தர்மங்களை வந்து சரிவர பின்பற்றாதனாலையும், ரொம்ப பாவகரமான வாழ்க்கையை வாழ்ந்ததுனாலையும், மந்திரங்கள் யாகங்கள்லாம் தவறாக செய்ததுனாலையும், அதை சரிவர அந்த வேள்விகளை சரியாக செய்யாதனாலையும், என்னுடைய பாவகாரியத்தினால நான் இந்த உடலை விட்டு யமராஜ் யமரோடைய உலகத்துக்காக செல்லப்பட்டு தண்டனைகள் அனுபவித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கிளியோட உடல் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த கிளியோட உடல் கொடுத்த உடனே நான் திரும்ப இந்த பூமிக்கு வந்தேன். ஆனால் என்னுடைய துரதிருஷ்டம், நான் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து என்னுடைய அப்பா அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. அப்போ அப்பா அம்மா இல்லாமல் நான் அனாதியாக வந்து வானத்தில் பறந்துட்டு இருந்தேன். அப்படி ஒரு நாள் வானத்தில் பறந்துட்டு இருக்கும்பொழுது வெயில் அதிகமாக இருந்ததுனால என்னால் அந்த உஷ்ணம் தாங்க முடியாமல் மேலேருந்து மயங்கி விழுந்துட்டேன். நான் விழுந்த இடம் வந்து ஒரு ரிஷிகள் முனிவர்களாக இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமம். அந்த ஆசிரமம் வைஷ்ணவர்கள், பக்தர்கள், பாகவதர்கள், ரிஷிகள், முனிவர்கள்லாம் தங்கியிருக்கக்கூடிய அந்த ஆசிரமத்தில் நான் விழுந்தேன். அப்போ அங்கிருந்த ஒரு ரிஷி வந்து என் மேலே ரொம்ப கருணையோடு என்னை எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு கூண்டில் வச்சு வளர்க்க ஆரம்பித்தார். ஸோ இப்படி நான் அந்த கூண்டில் இருந்துட்டு அவங்க தினமும் அன்றாடம் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் கேட்டுட்ருந்தேன். அப்போ அந்த ரிஷிகள், ரிஷி புத்திரர்கள்லாம் தினமும் வந்து பகவத்கீதையை வாசிப்பாங்க, பகவத்கீதை ஸ்லோகங்களை வாசிப்பாங்க. அப்போ அந்த ரிஷி புத்திரர்கள்லாம் வந்து அந்த ஸ்லோகங்களை வந்து முழுமையாக நல்லா மனப்பாடம் செய்கிறதுக்காக தினமும் பகவத்கீதை முதல் அத்தியாயத்தை வந்து பல தடவை சொல்லுவாங்க. அப்போ நானும் கூட சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து பகவத்கீதை முதல் அத்தியாய ஸ்லோகங்களெல்லாம் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தேன். இப்படி நான் வந்து பகவத்கீதையோட முதல் அத்தியாய ஸ்லோகங்கள்லாம் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்ததுனால அது எனக்கு நல்ல மனப்பாடாயிடுச்சு. நான் வந்து தினமும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போது நான் இந்த மாதிரி இந்த ஆசிரமத்தில் வந்து தினமும் பகவத்கீதை ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டு அதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு சமயத்தில் ஒரு திருடன் அங்கே வந்து அந்த ஆசிரமத்தில் உள்ள பொருட்கள்லாம் திருடிட்டு போனான். அப்போ அவன் என்னையும் திருடிட்டு வந்துட்டான். அப்போ என்னை திருடின் வந்து அவன் மார்க்கெட்டில் கடை வீதியில் வந்து எல்லா பொருட்களையும் வியாபாரம் செய்யும்போது என்னையும் வியாபாரத்தில் விற்கிறதுக்கு வச்சுருந்தான். அப்போ இந்த அம்மா வந்து இந்த பெண்மணி வந்து என்னை வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இப்படி தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு அந்த கிளி வந்து அந்த பிராமணர் இடத்துலையும், அதாவது சுசர்மாவாக இருக்கக்கூடிய அந்த பிராமணர், சுசர்மாவாக இருந்த அந்த பிராமணர்கிட்டையும் அந்த பெண்ணிட்டையும் சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே அவங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியம். இப்படி அந்த பகவத்கீதையுடைய மகிமை, முதலாத்தியாயத்துடைய மகிமையை தெரிஞ்சவுடனே அவங்க மூணு பேரும் தொடர்ந்து பல நாட்கள், பல வருஷங்கள் வந்து அவங்கவுங்க இடத்துல இருந்து பகவத்கீதையோட ஸ்லோகங்களை, முதலாத்தியாய ஸ்லோகத்தை திரும்ப திரும்ப உச்சரித்தாங்க. இப்படி திரும்ப திரும்ப உச்சரித்து அவங்க வந்து தங்களுடைய வாழ்க்கையை முடியும் பொழுது அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் பகவானுடைய திருநாடான வைகுண்டத்தில் திரும்பவும் அவங்க நுழைஞ்சாங்க, வைகுண்டத்துக்கு திரும்ப போனாங்க. ஸோ இப்படி இந்த பகவத்துடைய மகாத்மியத்தை வந்து பகவானே வந்து லக்ஷ்மி இடத்துல சொல்கிறாங்க. அதை வந்து சிவபெருமான் வந்து பார்வதி தேவி இடத்துல சொன்னாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து பகவத்கீதை முதல் அத்தியாயம் படிக்கிறாங்களோ, முதல் அத்தியாயம் மட்டும் இல்லை, நம்ம முதலே பேசின்றது மாதிரி பகவத்கீதையில் ஒரு அத்தியாயமோ இல்லை ஒரு ஸ்லோகமோ இல்லை பாதி ஸ்லோகமோ இல்லை கால்வாசி ஸ்லோகமோ படித்தா கூட அவங்க பல ஜென்மமாக செய்த பாவ வினைகள்லேருந்து விடுபடுறாங்க. அவங்க வந்து பகவானுடைய மேலே தூய்மையான அன்பு ஏற்படும், அவங்களுக்கு அவங்க பகவானுடைய உலகத்துக்கு திரும்ப போவாங்க அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணி இங்கே மேற்கோள் காமிச்சிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் நம்ம பகவத்கீதையை முதல் அத்தியாயத்தில் பார்க்குறோம், அதில் நிறைய மன்னர்களுடைய பேர்லாம் வருது. பூரி சிரவஸ், கேசிதானு, காசி ராஜஸ், இந்த மாதிரி நிறைய பேரெல்லாம் வருது. இப்போது எதுக்கு இதெல்லாம் வருது, பகவத்கீதை எதுக்கு இவங்க பேர், இவங்களுக்கும் பகவத்கீதைக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரலாம். ஸோ பகவத்கீதையில் வந்து முதல் அத்தியாயத்தில் வரக்கூடிய இந்த பேர்கள் எல்லாமே, அந்த மன்னர்களுடைய பேர்கள், சத்திரியரசருடைய பேர்கள், அப்புறம் அந்த போர்க்களம், இதை பற்றியெல்லாம் சொல்லும்போது ஏன் வந்து அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம்னா, அங்கே பகவான் கிருஷ்ணரோடு சம்மந்தப்பட்டிருக்கு ஒன்றொன்றும். அந்த குருக்ஷேத்திரத்தில் வந்து பகவான் கிருஷ்ணரே அங்கே சுயமாக இருக்கிறாரு. அவர் கூட அர்ஜுனன், அவருடைய நித்தியமான சகாவான அர்ஜுனன் இருக்கிறாரு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், குருக்ஷேத்திரம் வந்து தர்மக்ஷேத்திரம், புண்ணியங்கள் நிறைந்த இடம். ஸோ அந்த இடத்துல இந்த மன்னர்கள்லாம் ஒன்று கூடியிருந்ததுனால இவங்க வந்து எல்லாரும் வந்து கிருஷ்ணரோடு சம்மந்தப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கிருஷ்ணரோட விருப்பப்படி இந்த யுத்தம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததுனால இவங்க எல்லாம் ஒரு இடத்துல வரவழைக்கப்பட்டு அவங்க கிருஷ்ணர் முன்னாடி அவங்கெல்லாம் உதம் அந்த சத்திரிய அரசர்கள்லாம் உதம் செய்யப்பட்டாங்க. ஸோ இப்படி கிருஷ்ணர் முன்னாடி அவங்க உடலை விட்டதுனால அவங்க எல்லாருமே வந்து மிக உயர்ந்த நிலை அடைந்தாங்க. அவங்க வந்து வீழ்ச்சி அடையலை. ஸோ அதனால பகவத்கீதையில் வரக்கூடிய எல்லா பெயர்களும் வந்து கிருஷ்ணரோடு சம்மந்தப்பட்டிருக்கு. அதனால முதல் அத்தியாயத்தில் வரக்கூடிய பெயர்கள், அந்த அவங்களுடைய அந்த நபர்கள், அவங்க எல்லாருமே பார்த்தோம்னா அசாதாரணமான நபர்கள் கிடையாது. அவங்க எல்லாருமே வந்து பகவானுடைய கருணையை பெற்றவங்க. ஸோ இந்த மாதிரி முதல் அத்தியாயம் வந்து இந்த மாதிரி முடிவடையுது. என்ன எந்த மாதிரி முடிவடையுதுன்னா, அர்ஜுனன் வந்து இந்த யுத்தம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன் காண்டிபத்தை வந்து வண்டியில் அந்த ரதத்தில் வச்சுட்டு ரொம்ப சோகமாக அமர்ந்துறார். இப்படி வந்து முதல் அத்தியாயம் முடிவடையுது. நம்ம அடுத்து வந்து ரெண்டாவது அத்தியாயத்தில் உள்ள ஸ்லோகங்களை பார்க்க இருக்கிறோம். ஜய ஸ்ரீ கிருந்திரா ஸ்ரீமத் பகவத்கீதாக்கி, ஜய ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு, ஸ்ரீல பிரபுபாதுக்கு, கோர் பிரேமானந்தே.